வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அங்கும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நீங்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது www.radio882 என்ற ஒரு வரியையும் சேர்த்து எழுதுங்கள். நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும். சரி நேயர்களே, செய்தியை கேட்போமா?
நாள் தவறாமல் டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிற உங்களை மீண்டுமாய் சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். பலவிதமான அழுத்தங்களின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தவறவிடாமல் வாஞ்சியோடு கேட்கிற உங்களையும் கர்த்தர் நிச்சயம் வழிநடத்துவார். உங்களுக்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் தந்தருள்வார். இந்நாட்களிலே நாம் ஒன்று நாளாம் புத்தகத்தை கற்று வருகிறோம். 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது அம்மோனியர்கள் மேலும் பெலிசியர்கள் மேலும் தாவீது செய்த யுத்தங்களை பார்க்கிறோம். 20 அதிகாரத்தோடு கூட தாவீதின் யுத்தங்கள் நிறைவடைகின்றன. இஸ்ரவேலை தொடர்ந்து துன்பப்படுத்திக் கொண்டே இருந்த எதிரிகள், குறிப்பாக தாவீதை தொந்தரவு செய்த எதிரிகள் இந்த அம்மோனியர்களும் பெலிசியர்களுமே. இந்த எதிரிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலே எந்த ஒரு சமயத்திலேயும் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்படவே இல்லை. பாருங்கள், 1 Samuel 20:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். இங்கே யோவாப் தான் வலுக்கட்டாயமாக யுத்தத்திற்கு சென்றது போல தெரிகிறது. ஆனால் அம்மோன் புத்திரரின் அரசன் மேலே தாவீது எவ்வளவு அன்போடு செயல்பட்டார் என்பதை கடந்த முறை நாம் பார்த்தோம். ஆனால் தாவீது அனுப்பிய ஊழியக்காரரை அவன் எவ்வளவு கேவலப்படுத்தினான் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. எனவே இது அந்த யுத்தத்தின் தொடர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியோடு கூட எந்த விதத்திலேயும் ஒத்துப்போக முடியாது. தீமையோடு கூட எந்த ஒரு நேரத்திலையும் நாம் ஒத்துப்போக முடியாது. சரியான காரியத்தையும் தவறான காரியத்தையும் ஒன்றாய் இணைக்க முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். Amos 3:3 நாம் பார்க்கும்பொழுது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் தீமையோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தீமையோடு கூட நீங்கள் ஒத்துப்போய்விட்டீர்கள். இதைத்தான் இன்றைய உலகம் மறந்துவிட்டது. மற்ற தேசங்களோடு யுத்தம் நடைபெறும் பொழுது அதை குறித்து துக்கப்படுகிறவர்கள் தங்கள் சொந்த தெருவிலே சட்டங்களை மதிக்காமல் நடப்பவர்களை குறித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கடல் கடந்து தீமை நடக்கிறதென்றால் இங்கே நடக்கிற தீமையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தீமையாய் செய்யப்படுகிற காரியங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு தொலைந்து போகும் பொழுது சுட்டிக்காட்டப்பட வேண்டும். சரியான காரியமும் தவறான காரியமும் ஒன்றுக்கொன்று எதிரானதாயிருக்கிறது. இவைகள் இரண்டிற்கும் ஒத்துப்போகும் ஒரு இடமில்லை. அருமையானவர்களே, இந்த யுத்தத்தின் சமயத்திலேதான் தாவீது எருசலேமிலே இருந்துவிட்டார். இந்த காலகட்டத்திலேதான் பத்சேபாளோடு அவர் பாவம் செய்தது. ஆனால் பெரியமானவர்களே, அந்த சம்பவத்தை தேவன் இங்கே எழுதி வைக்கவில்லை. நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கும் பொழுது அதை மறந்து விடுகிறார். பல சமயங்களிலே நம்முடைய பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னித்தாலும் நாம் நம்மை மன்னிக்கிறதில்லை, அதை மறக்கிறதில்லை. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் தங்களுடைய குறைவுகளை உணர்ந்து நம்மிடத்திலே பேசிய பிறகும் நாம் அவருடைய குறைகளை குற்றங்களை மறக்கிறதில்லை. இங்கே இஸ்ரவேலின் மேலே தொடர்ந்து வந்த மற்றொரு எதிரியை குறித்து பார்ப்போம். அவர்கள்தான் பெலிஸ்தியர்கள். 1 Samuel 20:4-6 பாருங்கள். அதற்கு பின்பு கேசேரியிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபேக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொண்டான். அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொண்டான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாயிருந்து இங்கே பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்தபொழுது ராட்சதரான 3 பேர் தாவீதினாலே கொலை செய்யப்படுகிறார்கள். இள வயதிலேயே கோலியாத்தை கொண்டதினாலே தாவீது பேர் பெற்றவனாயிருந்தான். தாவீதின் காலமெல்லாம் இந்த பெலிஸ்தியர்கள் எதிரிகளாய் இருந்து வந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் முடிவு வரை ஒரு எதிரி உண்டு. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் கர்த்தருக்காக ஒரு வீரராய் இருக்கிறீர்கள். எனவேதான் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று Ephesians 6:11 பார்க்கிறோம். நாம் ஆக யாருக்கும் எதிராக புறப்பட்டு செல்ல வேண்டியதில்லை. நாம் உறுதியாய் நிற்கிறவர்களாயிருக்க வேண்டும். சரியான காரியங்களுக்காக உறுதியாக நிற்பீர்கள் என்றால் நீங்கள் யுத்தத்திலே நிற்கிறீர்கள். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஒரு யுத்தத்திலே இருக்கிறீர்கள். ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் நடைபெறுகிற சண்டைகள் நின்றுவிடலாம். ஆனால் இந்த உலகத்திலே தீமை இருக்கும் காலம் வரை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். எபேசப்பட்டணத்து விசுவாசிகளை பார்த்து பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது Ephesians 6:13, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாயாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒன்று நாளாம் 20 அதிகாரத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிற செய்தியும் இதுதான். நம் ஒவ்வொருவருக்கும் யுத்தம் உண்டு. எப்பொழுதும் நாம் ஆயத்தமானவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொண்டவர்களாய் நிற்க எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்பொழுது நாம் ஒன்று நாளாமும் 21 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். தாவீது செய்த ஒரு பெரிய பாவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த பாவத்தை குறித்து மற்றவர்கள் சொல்லும்பொழுது, இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள். பத்சேபாளோடுதான் தாவீது செய்தது பெரிய பாவம், ஜனங்களை எண்ணுவதிலே என்ன இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, 4 புத்தகத்திலே தேவனுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் தாவீது பத்சேபாளோடு செய்த பாவத்தை இங்கே எழுதி வைக்கவில்லை, ஆனால் ஜனங்களை எண்ணியதினாலே தாவீது செய்த பாவத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இது தாவீதின் ரட்சிப்பை பாதிக்கவில்லை, ஆனால் நிச்சயமாக அவனையும் இஸ்ரவேல் தேசத்தையும் தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவையும் பாதிக்கிறதாய் இருந்தது. பாருங்கள், 1 Samuel 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. இப்பொழுது உண்மையான குற்றவாளி யார் என்பதை பார்க்கிறோம். இது பிசாசினுடைய கிரியை. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியத்திலே சாத்தான் இருந்தான். பத்சேபாளோடு தாவீது செய்த பாவம் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு பாவம், மாம்சத்திற்கு அடுத்து ஒரு பாவம். சங்கீதம் 51 முதலாம் வசனத்திலே அவர் சொல்லும்பொழுது, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்தார். அது பத்சேபாளோடு தான் செய்த பாவத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இங்கு சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி நின்றான். அவனே இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டான். வசனம் 2 பாருங்கள். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். மோசே 2 காலகட்டங்களிலே ஜனங்களை தொகையிட்டான். 8 புத்தகத்திலே வனாந்தர பிரயாணத்தின் ஆரம்ப காலத்திலே அந்த கணக்கெடுப்பை குறித்தும், இறுதியாக வனாந்தர பிரயாணத்தின் இறுதியிலே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை குறித்தும் பார்க்கிறோம். அங்கே எதுவும் தவறில்லை. சொல்லப்போனால் கர்த்தர் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணியது பாவம். தாவீது தனது பெருமையினாலே இவ்வாறு செய்தான் என்று சிலர் கூறுவார்கள். சரி, என்ன நடந்தது என்று பார்ப்போம். 1 Samuel 21:3, அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவோ? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். கணக்கெடுப்பை எதிர்க்கும் முதல் மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீது கணக்கெடுப்பை விரும்பினான், ஆனால் கணக்கெடுப்பிலே பாவம் இருக்கிறது. இன்று உலகத்திலே எங்கும் கணனி மயமாயிருக்கிறது. யோவாப் இந்த கணக்கெடுப்பை எதிர்த்ததற்கு காரணம், இதிலே பெருமை இருக்கிறது என்று உணர்ந்தான். இந்த காரியத்திலே பெருமை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம் என்றாலும் அது இந்த பாவத்திற்கு முழுமையான காரணம் ஆகாது. எரேமியா 9:23-24 வசனங்களை வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தாவீது கணக்கெடுப்பை நடத்தின பொழுது கர்த்தர் அவன் மேல் பிரியமாயிருக்கவில்லை. ஏனென்றால் தாவீது கர்த்தரை குறித்து மனமகிழ்ச்சியாய் இருக்கவில்லை, தன்னுடைய சொந்த பலனை குறித்து அவன் மேன்மை பாராட்டினான். எனவே அவனை கணக்கெடுக்க செய்ய காரணமாயிருந்த பின்னணியம் அவனுடைய அவிசுவாசம். தேவனை நம்புவதற்கு பதிலாக எண்ணிக்கையை நம்புகிறவனாய் மாறினான். 1 Samuel 21:4-6 வசனம் வரை பாருங்கள். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 1,100,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவறுப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவருடைய லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். மோசே கணக்கெடுத்தபொழுது 603,000 பேர் இருந்தார்கள். இப்பொழுது 1,600,000 மக்கள் இருக்கிறார்கள். மோசையோடு இருந்ததை விட 1,000,000 மக்கள் இப்பொழுது அதிகமாயிருக்கிறார்கள். ஆடுமைக்கும் சிறுவனாக யுத்த வீரர்களின் மத்தியிலே வந்து ஒரு கவன் ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்திய தாவீதிற்கும் இப்பொழுது அரசனாயிருக்கிற தாவீதிற்கும் எவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு இல்லையா? அன்றைக்கு கோலியாத்தை எதிர்த்து செல்லும்பொழுது படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவன் கணக்கெடுக்கவில்லை. நான் அந்த கோலியாத்திற்கு எதிராக போவேன் என்று புறப்பட்டான். இவ்வாறு அவன் சென்றதற்கு எப்படி அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது? ஆம், தாவீது கர்த்தரை நம்பியிருந்தான். 5 கூழாங்கற்களையும் ஒரு கவனையும் எடுத்துக் கொண்டு போனான். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, 1,000,000 மக்கள் உங்களுக்கு அருகிலே இருக்கும்பொழுது ஒருவேளை நீங்கள் தேவனை தேடுகிறதில்லை. ஒரு கவனும் கல்லு மட்டும் இருக்கும்பொழுது தேவன் தேவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் இருக்கிறோம். உலக பிரகாரமான தேவைகள் நமக்கு சந்திக்கப்படுவதனாலே தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கும் உலகத்திலே சில ராஜ்யங்கள் தாங்களே உலகத்திலே பெரிய தேசம் என்று சொல்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலேயும் ஒரு காலத்திலே மக்கள் தங்களை குறித்து அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பாபிலோனும் அதைத்தான் செய்தார்கள். கிரேக்கர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். எகிப்தியர்களும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் அவைகள் எல்லாமே உலக வல்லரசுகளாய் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் படையை நம்பினார்கள். இவ்வாறு கூறுவதனாலே ஒரு தேசத்திற்கு படை தேவையில்லை என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்துவிடக்கூடாது. நம்முடைய தேசத்திற்கு தீமை செய்ய வருகிறவர்களை தடுத்து நிறுத்த நமக்கு படை தேவை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அந்த படையின் மேலே இருக்கக்கூடாது. தாவீது கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது யோவாப் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்தான். ராஜாவே, இந்த மக்கள் எல்லாரும் உம்முடையவர்கள்தான். அவர்களை நீர் கணக்கிட தேவையில்லை. தேவனே இந்த சகல ஜனங்களையும் உமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை பொறுத்த மட்டிலேயும் அவர்கள் உமக்கு போதும் என்றான். ஆனால் தாவீதோ கணக்கெடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். இன்றைக்கும் பலர் என்ன நினைக்கிறார்கள்? அணுகுண்டுகள், ஹைட்ரஜன் குண்டுகள் நமக்கு இருந்தால் நமக்கு தேவன் தேவையில்லை என்றே எண்ணுகிறார்கள். இல்லை சகோதரனே, நமக்கு தேவன் தேவை. இந்நாட்களிலே மக்கள் தவறான காரியங்களின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். இங்கே நாம் பார்ப்பது போல தாவீதினுடைய மிகப்பெரிய பாவம் அவிசுவாசம். இந்த சத்தியம் அநேகருடைய உள்ளங்களிலே உரைக்கிறதில்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்தான் என்று நாம் சுட்டிக்காட்டுகிறது போல ஆராதனை வேளைகளிலே குடித்து தள்ளாடிக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிறவர்களை குறித்தும் நாம் குறை கூறுகிறோம். அதே வேளையிலே நீங்களும் நானும் அவிசுவாசிகளாக தேவன் மேலே வைக்க வேண்டிய அளவு நம்பிக்கை வைக்காதவர்களாக ஆலய ஆராதனைகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய அவிசுவாசம் உங்களுக்கு தெரிய வரும்பொழுது கூட அதை ஒரு மிகப்பெரிய தவறாக நீங்கள் எண்ணுகிறதில்லை. பிரியமான சகோதரனே சகோதரியே, அவிசுவாசமே மிகப்பெரிய பாவமாக தேவன் பார்க்கிறார். எல்லா அவிசுவாசத்திற்கும் பின்னாலே சாத்தான் இருக்கிறான். நாம் தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்க முடியாதபடி நம்முடைய மனதிலேயும் நம்முடைய இருதயத்திலேயும் அவ நம்பிக்கையை அவன் கொண்டு வருகிறான். மனிதர்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படி நம்மை தூண்டுகிறான். படை மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க நம்மை ஊக்குவிக்கிறான். அல்லது பணத்தின் மேலேயோ வேறு எந்த ஒரு பொருளின் மேலேயோ நம்பிக்கை வைக்கும்படியாய் நம்மை தூண்டுகிறான். தேவன் மேலே நமக்கு இருக்கும் நம்பிக்கையை மற்றும் ஒரு இடத்திற்கு மாற்ற அவன் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். இதுதான் தாவீது கணக்கெடுப்பினால் செய்த பாவத்திற்கு அடிப்படை. அருமையானவர்களே, இன்றைக்கும் பலர் தங்களை சிருஷ்டித்தவரை நம்பாமல் கணக்கை நம்புகிறார்கள். கிறிஸ்துவை நம்புகிறதை விட தங்கள் கணனிகளை நம்புகிறார்கள். கிறிஸ்துவை நம்புகிறதை விட தங்கள் கம்ப்யூட்டர்களை நம்புகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எண்ணிக்கைகளின் மேலேயே அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. தாவீது இந்த பாடத்தை கற்றுக்கொண்டார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 118:8-9 வசனங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஆம் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக் கொள்ள வேண்டும். நாம் உண்மையாகவே தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரையே நாம் விசுவாசிக்கிறோமா? எபிரேயர் 11:6 நாம் வாசிப்பது என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். ஏன்? யோவான் 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் உணர்த்துவேன் என்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்பொழுது ரோமர் 14:23 விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்கிறார். தொடர்ந்து வருகிற வேத பகுதியிலே தாவீது தான் செய்த பாவத்திற்கான தண்டனையை தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன், 1 Samuel 21:7-8. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினாலே அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததனால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உமது அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். இப்பொழுது தாவீது அவனே தனது சொந்த தண்டனையை தெரிந்தெடுக்கும்படியாக தேவன் செயல்படுகிறார். பாருங்கள், 1 Samuel 21:9-12. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 சங்காரமோ அல்லது 3 கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். இப்பொழுது தாவீது என்ன சொல்கிறார் கவனியுங்கள். இது மிக அற்புதமான ஒரு வாக்கியம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தாவீது ஒரு பெரிய மனிதனாய் இருந்தார். ஆனால் தாவீதும் என்னைப் போலவும் உங்களைப் போலவும் மனிதனாகத்தான் இருக்கிறார். அவன் தட்டு தடுமாறிய வேலைகள் உண்டு, பாவம் செய்த நேரங்கள் உண்டு, தவறான காரியங்களை செய்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் தாவீது தன் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. தேவனோடு உறவுள்ளவனாய் வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையை அவன் இழந்து போகவில்லை. வசனம் 13 பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். தாவீது தனது கர்த்தரை அறிந்திருந்தான். மனிதனின் மேலே நம்பிக்கை வைத்திருந்த இந்த தாவீது கணக்கெடுப்பிற்கு கட்டளை கொடுத்தான். தான் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்துவிட்டோம் என்பதை இப்பொழுது பார்க்கிறான். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தாவீது வயது சென்ற ஒருவராயிருந்திருக்க வேண்டும். ஞாபகப்படுத்தி பாருங்கள், இளைஞனான தாவீது தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு 5 கூழாங்கற்களையும் கவனையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை எதிர்த்து சென்றான். இவ்வளவு பெரிய சாட்சி பெற்றிருந்தான். பிரியமானவர்களே, தாவீதும் நம்மை போல ஒரு மனிதன்தான். நாமும் நம்முடைய ரட்சிப்பிற்காக கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலே நாம் கர்த்தரை நம்புகிறதில்லை. தாவீது தன்னை சுற்றியிருந்த பெரிய பெரிய தேசங்களை எல்லாம் பார்த்தான். தனது படையும் அத்தனை பெரிதாய் இருக்குமா என்று சிந்தித்தான். அந்த படைகளை எல்லாம் விட தனது தேவன் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்க மறந்து போனான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, அருமையான சகோதரியே, வாழ்க்கையிலே கணக்கு நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையாக கர்த்தரை நம்புகிறதில்லை. வேறு ஏதாவது காரியங்களிலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம். தாவீது தனது கர்த்தரை அறிந்திருந்ததினாலே, நான் மனுஷனுடைய கரத்திலே அல்ல தேவனுடைய கரத்திலேயே விழுவேன் என்றான். ஏன் தெரியுமா? தேவன் மகா இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறவர் தேவனே. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். இதை தாவீது அறிந்திருந்தார். தேவன் இரட்சிப்பிலே இரக்கமுள்ளவர். இன்றைக்கும் தேவனை விட்டு தூரம் போன இந்த உலகத்திற்கு அவர் ரட்சிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் அதை இலவசமாய் கொடுக்கிறார். அவரே நம்முடைய கிருபாதார பலி. அவரிடத்திலே அளவிடப்பட முடியாத இரக்கம் உண்டு. பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கும் அவரிடத்திலே இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தினாலேயே அவர் உங்களை ரட்சிக்கிறார். உங்களுக்கான மன்னிப்பு அவரிடத்திலே உண்டு. நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்பொழுது தேவன் எனக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். என்னிடத்திலே மட்டுமல்ல, இந்த முழு உலகத்தின் மேலும் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நேற்று இரவு ஏன் அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் வரவில்லை? அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதைப் போல அவர் நமக்கு இறங்குகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று திரும்ப திரும்ப நாம் வேதத்திலே படிக்கிறோம். 1 Samuel 21:14-17 நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனாலே 70,000 பேர் மரித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் செய்யப்படுகிற தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்று சொன்னார். தாவீதும் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து உருவின பட்டயத்தோடு தேவதூதனை கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்களும் ரெட்டொடுத்தி முகங்குப்புற தேவன் முன்னாலே விழுந்தார்கள். ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்று தன்னை தாழ்த்தினான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலே அவன் நம்பிக்கையினும் பாவம் இருக்கும் என்றால் இந்தே நம்மை தாழ்த்தி பூரணமாக கர்த்தர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். பணத்தையோ மனிதர்களையோ பலசாலிகளையோ செல்வந்தர்களையோ ஞானிகளையோ நம்பிக்கொண்டிருப்போம் என்றால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கவில்லை என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய தண்டனை நம்மேலே கடந்து வரும் முன்னதாக மனம் திரும்பி அவருக்கே நம்முடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தையும் முழு இடத்தையும் கொடுப்போமா? ஆண்டவரே, இனி உலகத்தில் உள்ள பணத்தை அல்ல, பொருளை அல்ல, என் உறவினர்களை அல்ல, உம்மையே நான் முழுமையாக நம்புவேன் என்று நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வைப்போமாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இன்றைக்கு எந்த காரியத்திலாவது செயல்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால், எந்த ஒரு காரியத்திலாவது நாங்கள் கணக்கு பார்த்துக் கொண்டிருப்போம் என்றால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நீர் சந்திக்கக்கூடியவர் என்பதை எந்த நேரத்திலையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலையிலேயும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கட்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவநம்பிக்கை அவிசுவாசம் எங்கள் வாழ்க்கையினுள்ளே நுழைந்து விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. எங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலாவது நாங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த காரியத்திற்காகவும் நாங்கள் உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரணும். உண்மையிலே ஆழமான விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும், உறுதியான விசுவாசத்தை தாரும். தேவையோடு கூட யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனிதர் மேலோ பணத்தின் மேலோ நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலேயே தங்களுடைய நம்பிக்கையை வைத்து பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30.